2015 மே மாத தென்றலிதழில் சிறுகதை போட்டி தேர்வில் தேர்வு பெற்று தாய் தாய் தான் என்னும் கதையை பிரியா பாலா அவர்கள் கோவை புதூர் கோயம்புத்தூரிலிருந்து எழுதியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்று ஞாயிற்றுக்கிழமை பூஜையை முடித்துவிட்டு ஹாலுக்குள் பிரவேசித்த ராகவனை அவனது மொபைல் போன் தனது இனிய சங்கீதத்தால் அழைத்தது. போனை கையில் எடுத்து டிஸ்பிளேயில் யார் என்று பார்த்தான். அம்மா காலின் என்று கண்களை சிமிட்டியது அந்த குட்டி மொபைல். அழைப்பை நிராகரித்து விட்டு செய்தித்தாளில் மூழ்கினான். என்னங்க, யாரோட போன்? சமையலறையில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த மனைவி மாலதி கேட்டாள். இதென்ன கேள்வி? அது என்னோட போன் தான், சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ராகவன். ஐயோ, நான் கேட்டதோட அர்த்தம் யார் கூப்பிட்டாங்கன்னு? வேற யாரு, உன்னோட மாமியார் தான். பேசிக் கொண்டிருக்கும் போதே இரண்டாவது முறையாக போன் அலறியது. மாவு கையுடன் போனை நோக்கி ஓடி வந்தாள் மாலதி. மாலு, அந்த போனை அட்டன் பண்ணாதே, சொல்ல சொல்ல. மாலதி போனை எடுத்து காதில் வைத்தாள். அத்தே, நல்லா இருக்கீங்களா? உங்க கண்புரை இப்போ எப்படி இருக்கு? ஆபரேஷன் பண்ணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஜானகியும் குழந்தைகளும் நல்லா இருக்காங்களா? ராகவன் இடையில் கிசுகிசுத்தான். மாலு, அம்மா கேட்டா நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லு. மாலதி ராகவனை முறைத்து கொண்டே அத்தையிடம் பேசினாள். சொல்லுங்க அத்தை. அவரா? இல்லேன்னு சொல்லு. ராகவன் கையால் சமிஞ்சை காட்டினான். இருக்கார் அத்தே, இப்பதான் பூஜையை முடிச்சுட்டு வெளியே வந்தார். நேத்தே சொல்லிட்டு இருந்தார் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, இன்னைக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. இருங்க அத்தை, குடுக்கறேன். மாலதியை முறைத்து கொண்டே ராகவன் மொபைலை காதில் சொல்கிறான். அம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்களை வந்து பாக்கிறதுக்கு நேரமே கிடக்கறது இல்லையம்மா. ஆபீஸில் ரொம்ப வேலை ஜாஸ்திமா. உங்களை பார்க்காம என்னமோ போல இருக்குமா. உங்களுக்கு அசௌகரியம் ஒண்ணும் இல்லையே? இல்ல ராஜா, வயசான காலத்தில் வர சின்ன சின்ன பிரச்சனை தான். எனக்கு உன்னை பார்க்காம தான் என்னமோ போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நீங்க வந்துட்டு போயி. எட்டு வந்துட்டு போடா ராஜா. இல்லம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாளைக்கு நான் அங்கே வர்றதாதான் இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் கண்டிப்பா வரேம்மா. போனை வைத்த ராகவன் சமையலில் இருந்தே மாலதியை கூப்பிட்டான். மாலு, இத வந்துட்டேங்க. அருகில் வந்த அவளை முறைத்தான். நான் உங்ககிட்ட போனை அட்டன் பண்ண வேண்டாம் சொன்னேன் இல்லையோ, அதையும் மீறி எடுத்தேன். அதுக்கப்புறமும் நான் இல்லேன்னு சொல்ல சொன்னேன். ஆனா நீ என்னோட வாட்டிக்கு எதிராத்தான் எல்லாமே செஞ்சிட்டு வரேன். இது உனக்கே நல்லா இருக்கா? ஏங்க, நீங்க ஒரு குடும்ப தலைவர், நீங்களே இப்படி பொறுப்பில்லாம ரெட்ட வேஷம் போடலாமா? என்ன சொல்றேன் மாலு, நான் ரெட்ட வேஷம் போடுறேனா? பின்ன இல்லாம பெத்த தாய போய் பாக்குறது கிடையாது, அவங்க போன் பண்ணா அட்டன் பண்றது கிடையாது. தப்பி தவறி இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அட்டன் பண்ணா அப்ப மட்டும் நாக்குல சர்க்கரையை வச்சுட்டு பேசுறது, இதுக்கு பேர் என்னங்க? நீங்க செய்யறது உங்க மனசாட்சிக்கு விரோதமா தெரியலையா? மாலு, அவங்கள பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. எல்லா மாசமும் 7ஆம் தேதி ஆச்சுன்னா தான்னு அம்மா கிட்ட இருந்து போன் வந்துடும். ஏன்னா என்னோட சம்பளம் 5ஆம் தேதிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல கூப்பிட்டாதான் எங்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னு கரெக்டா பிளான் பண்ணித்தான் கூப்பிடுவாங்க. அந்த கிழவிக்கு சரியான பணத்தாசை. மகன்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு கறக்கணும், அதை அப்படியே மகளுக்கு தாரவாக்கணும். நான் ஒருத்த ஏமாளி கிடைச்சேன் பாரு. பேசி கொண்டிருந்த ராகவனியை கண்ணியமைக்காமல் பார்த்தாள் மாலதி. என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீங்க தானா இப்படி பேசுறது? குழந்தைகளுக்கு உபதேசம் கொடுக்கும் போது கூட அம்மா பேச்ச மீறக்கூடாது, அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு உபதேசிக்கிறீங்க. நீங்க எப்படிங்க இப்படி மாறி போவீங்க? உங்களை கூப்பிட்டது பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல நம்ம தூரத்து உறவுகளோ இல்லைங்க, உங்களை பெத்த அம்மா. அவங்களுக்கு தேவையானதை ஒரே மகனான நீங்க செய்யாம வேற யார் செய்வாங்க? என்னதான் பூஜை புனஸ்காரம் பண்ணினாலும் பெத்த அம்மாவை கண்களுங்க வச்சா. நீங்க செய்யற பூஜை தர்மம் இதெல்லாம் கடவுளுக்கு ஒரு தூசு மாதிரி. தெய்வ திருப்திக்கு ஆளாக மாட்டீங்க, தெய்வ குத்தத்துக்கு தான் ஆளாவீங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாங்க. நீ இப்பவும் வெகுளியா இருக்கே, கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு பாரு. நம்ம குழந்தையோட ஸ்கூல் அட்மிஷன் நேரத்தில் பணம் இல்லாம அவதிப்பட்டு எங்க கேட்டும் பணம் கிடைக்காம வேற வழி இல்லாம கடைசியா உங்ககிட்ட இந்த ஒரே ஒரு தாலி செயினை கொண்டு போய் சேட்டு கடையில் அடமானம் வச்சு அட்மிஷன் ஃபீஸை கட்டினோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னோட தங்கச்சி ஜானகி விதவிதமான டிசைன்ல நகை வச்சிருக்கா. பணத்துக்கும் தட்டுப்பாடு இல்ல.
அண்ணே, நீங்க மூளை கழுத்தா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த செயினை போட்டுக்கோங்க, சௌரியம் போல திருப்பி கொடுங்கன்னு சொல்ல தோணிச்சா? சரி, அதை விடு. இப் கொஞ்சம் முன்னால சொன்னியே, மூணாவது மனுஷர் இல்ல பெத்த அம்மா கடமை அப்படி இப்படின்னு, அதே அம்மாவோட கழுத்திலேயும் 2 பவுன் செயின் தொங்குது, அதுவும் நான் செஞ்சு போட்டது. பெத்த மகன் கஷ்டப்படுறானே, வயசான காலத்தில் எனக்கு எதுக்கு இந்த செயின்? அவனோட கஷ்டம் தீரட்டும்னு மனசுல தோணிச்சா? 3 மாசமா நீ ஆபீஸுக்கு வெறும் மஞ்சள் கயிறு கழுத்துல போட்டுட்டு போகும்போது என்னோட மனசுல இருக்கிற வேதனை மத்தவங்களுக்கு எல்லாம் புரியாது மாலு. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழற புருஷன் பண்டாட்டியை தவிர மத்த எல்லாருமே சுயநலவாதிகள் தான். ஏ, நம்மளோட மகன் உட்பட இந்த கஷ்டத்துல கூட இனி ஒரு இடி. வீட்டு ஓனர் இந்த மாசத்திலிருந்து வாடகையை 500 ரூபாய் ஏத்திட்டார். 3000 வாடகை கொடுக்கறதுக்கே ததிங்கனத்தம் போடுறோம். இப்ப 500 சேர்த்து அழ வேண்டிய கட்டாயம். எங்க, நான் சொன்னா கோவிச்சுக்க கூடாது. எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஆடிட்டருக்கு அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போடுறதுக்கு பார்ட் டைமா ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தார். ஆபீஸ் டைம் முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிலிருந்து 8 மணி வரைதான் வேலை. நான் வேணும்னா அப்படியே பார்ட் டைம் வேலை பாக்கட்டுங்களா? மாசம் 1500 ரூபாய் கிடைக்கும். வேண்டாமா, நீ இப்ப படுற கஷ்டமே போதும். இதுக்கு மேல நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம தர்தம் என்னைக்குமே தீராது, ஏன்னா என்னோட ஜாதகம் அப்படி. அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் உருண்டோடின. மாலதி பதறினான். ஐயோ, என்னங்க நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி உடஞ்சு போறீங்க? குடும்ப வாழ்க்கைனாலே சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் கஷ்டம் இப்படி எல்லாம் வரத்தாங்க செய்யும். சுகமான வாழ்க்கை வாழும்போது அதை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு கஷ்டம் வரும்போது மட்டும் அழறது, வாழ்க்கையை வெறுக்கிறது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? வர்றது வர்ற இடத்துல வச்சு ஃபேஸ் பண்ணுவோம். நீங்க உங்க கடமையை செய்யுங்க. அம்மா பாவம், ஒரே ஒரு மகன் தங்கச்சியை விடுங்க. ஆண் மகனா நீங்க ஒருத்தர் தானே, வயசான காலத்துல மகன் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை தானே அவங்களுக்கு? அந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போடலாமா? நாளைக்கு லீவு தானே, நல்ல மகனா போய் அம்மாவை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. போகும்போது இட்லி பொடி செஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு கொடுங்க. எனக்கும் வரணும்னு ஆசைதான், ஆனா தேவையில்லாத பஸ் செலவு வேண்டாம். இனி ஒரு நாள் சௌகரியம் போல போய்க்கலாம். நீங்க மட்டும் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள வந்துடுங்க. அவன் நெற்றியில் மென்மையாக தன் இதழை பதித்தாள் மாலினி. மாடி ஜன்னல் வழியாக குழந்தை ஆதித்யாவுக்கு வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்த ராகவனின் தங்கை ஜானகி தூரத்தில் ராகவன் நடந்து வருவதை பார்த்ததும், அம்மா அண்ணன் வர்றாங்க, ஆதிக்குட்டி மாமா வர்றாங்க. வந்தவுடனேயே மாமா மடி மேல ஏறியே தொந்தரவு பண்ணக்கூடாது, சமத்தா இருக்கணும் என்ன என்று செல்லமாக அதட்டி வைத்தாள். வேர்த்து விரிவிரித்து உள்ளே நுழைந்த ராகவனுக்கு ஃபேனை 5 சுழலை விட்டு குளிர்ச்சியாக போர் கொண்டு வந்து கொடுத்தாள் ஜானகி. வாடா கண்ணா, வர வர நீ ரொம்ப இழைச்சு போற, உன்னோட உடம்ப பாத்துக்க கூட நேரம் இல்லாம அப்படி என்னடா வேலை உனக்கு? சதா எனக்கு உன்னோட நினைப்பு தாண்டா கண்ணா. மருமகளும் பேர குழந்தைகளும் சௌக்கியமா ராசா? ஏண்ணா, அண்ணியையும் விஷ்ணுவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, பார்த்து ரொம்ப நாளாச்சுண்ணா. ஏ, நீயும் மச்சானுமா அம்மாவை கூட்டிட்டு அங்க வரலாம்ல? எங்கண்ணா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அந்த நாளிலே வீட்டு வேலைக்கே நேரம் போதறதில்ல. அதே நிலைமைதான் அவளுக்கும், உனக்காவது வேலைக்கு போயே ஆகணும்னு அவசியம் இல்ல, மச்சானோட ஒர்க் ஷாப் வருமானமே போதுமானது. ஆனா அவளுக்கு அப்படி இல்ல, அவளும் நானும் வேலைக்கு போனாதான் ஒருவேளை கஞ்சியாவது முடங்காம குடிக்க முடியும். கவலைப்படாதேண்ணா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, 2-3 துணி இருக்கு, துவைச்சு காய போட்டுட்டு வந்துடுறேன். ஜானகி வெளியேறவும் அம்மா எழுந்து அவசர அவசரமாக பெட்ரூமுக்குள் நுழைந்தாள். வார மலரை புரட்டி கொண்டிருந்த ராகவனை அவள் அம்மாவின் அண்ணா என்ற குரல் திசை திருப்பியது. என்னம்மா? இந்தா, இதை உன்னோட பேன் பாக்கெட்டில் வை, ஜானகிக்கு தெரிய வேண்டாம். சின்ன சுருக்கு பையை அவன் கையில் திணித்தாள் அம்மா. வாங்கி பேன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்ட ராகவன், என்னம்மா இது, என்ன அதுக்குள்ளே? கண்ணா, மாசா மாசம் நீ என்னை பார்க்க வரும்போது என்னோட செலவுக்கு பணம் கொடுப்பியே, அதை செலவு பண்ணாம சீட்டு போட்டதுல 20,000 ரூபாய் கிடைச்சது. அவளுக்கு தெரியாம பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன், தெரிஞ்ச 1008 செலவை கண்ணு முன்னால வைப்பா. பாவம், என்னோட மருமகள் மூளை கழுத்தா கிடக்குறா. இந்த பணத்தை கொண்டு போய் அவளோட நகையை திருப்பு. என்னோட கழுத்துல கிடக்கிற நகையை கழற்றி கொடுத்திருப்பேன், ஆனா அந்த நகை என்னோட கழுத்துல இருக்கிறதுனால தாண்டா இந்த வீட்டுல எனக்கு ஒரு மதிப்பு இருக்கு. மூணு வேளை சாப்பாடு கிடைக்குது. நீ எனக்கு செஞ்சு போட்ட இந்த செயின் தாண்டா இந்த அம்மாவுக்கு உயிர் கவசம். என்னோட கடைசி காலத்தில் இதை என்னோட மருமகளுக்கு தான் கொடுப்பேன். இப்ப இந்த பணத்தை வச்சுக்கோ. எனக்கு வர்ற விதவை பென்ஷன் பணத்துல வேறொரு சீட்டும் போட்டிருக்கேன். இன்னும் 3 மாசத்தில் அதுவும் முடிஞ்சிடும். கிடைச்ச உடனே நான் உன்னை கூப்பிடுறேன், வந்து வாங்கிக்கோ ராசா. பேசிக்கொண்டே இருந்த அம்மாவின் புரைவிழுந்த கண்களை பார்த்தான். அவன் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் உருண்டோடின. திக்கி திணறி வார்த்தை வராமல் பேசினான். அம்மா, உன்னோட கண் ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னியே, அது கிடக்கட்டும் கண்ணா. ஒரு கண்ணில தானே புரை, இன்னொரு கண் நல்லாத்தானே இருக்கு. இதைவிட முக்கியம் உன்னோட பிரச்சனைதான். தன்னையும் அறியாமல் தாயின் மடியில் சாய்ந்தான் ராகவன்.